بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على حبيبنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما اللهم علمني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا اللهم أعني على نشر كتابك وتبليغ سنة نبيك صلى الله عليه وسلم وفهمنا يا رب العالمين دينك وشريعتك ويا أرحم الراحمين அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய படிப்பினைகளை பார்த்து வரும்போது மிஅராஜுடைய சம்பவத்தை கடைசியாக நாம் பேசிக் கொண்டிருந்தோம். மிஅராஜுடைய படிப்பினைகளை பற்றி பல விஷயங்களை கூறியதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இன்று சில விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய அற்புதங்களை, அவருடைய வல்லமைகளை காட்டுவதற்காக மிஅராஜுக்கு அழைத்துச் சென்றான். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்றதற்கான காரணங்களிலே ஒன்று. ஒவ்வொரு இறை தூதரும் அல்லாஹுவை பற்றி சாதாரண பொதுமக்கள் அறிந்து வைத்திருப்பதை விட அதிகமாக அறிந்திருப்பார்கள். சாதாரண மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி என்ன இல்ம் இருக்குமோ அதைவிட அதிகமான இல்ம் இறை தூதர்களுக்கு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அன அஅலமுக்கும் பில்லாஹ் வ அத்காக்கும் லில்லாஹ், நான் உங்களில் உங்களை விட அதிகமாக அல்லாஹுவை அறிந்தவன், உங்களை விட நான் அதிகமாக அல்லாஹுவை பயப்படுபவன். எந்த அளவிற்கு அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய மகத்துவத்தை பற்றி அறிவு இருக்குமோ அந்த அளவிற்கு உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றி பயமும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய அத்தாட்சிகளை மேலும் கூடுதலாக விளங்கச் செய்வான். காரணம், அவர்கள் அல்லாஹுடைய தூதுத்துவத்தை சுமக்கும் போது, அல்லாஹுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் பொழுது, மக்கள் அவர்களுடைய அந்த இறை தூதர்களுடைய இறையற்றத்தை கொண்டு படிப்பினை பெற வேண்டும், நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு செய்வது வழக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், வஇஸ் கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, யா அல்லாஹ், மரணித்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் என்று எனக்கு காட்டு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கின்றான், கால அவலம் துமின், இப்ராஹிம் உமக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லையா? அல்லாஹுக்குவர், அல்லாஹிற்கு தெரியும் எந்த எண்ணத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள் என்று அல்லாஹுவிற்கு தெரியும். இருந்தாலும் அவர்களுடைய நாவின் வழியாக அல்லாஹு தஆலா அதை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக கேட்கின்றான். கால அவலம் துமின், இப்ராஹிம் உமக்கு நம்பிக்கை இல்லையா, நீ அதை விசுவாசிக்கவில்லையா? கால பலா வலாக்கில் எதும இன்ன கல்வி, யாரா, ஏன் நான் நம்பிக்கை கொள்ளவில்லை, என்னுடைய உள்ளம் அதை கண்கூடாக பார்த்து நிம்மதி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான்கு பறவைகளை எடுக்கச் சொல்லி, அவைகளை வெட்டச் சொல்லி, நான்கு மலைகளுடைய முகட்டிலே வைத்து அழைக்குமாறு கட்டளையிடுகின்றான். அவர்கள் அழைக்கும் பொழுது அந்த நான்கு பறவைகளும் வருகின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தை பார்த்து கண்கூடாக புரிந்து கொண்டார்கள். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் காய்ந்து சருகுகளாக போன, சுடுகாடுகளாக போன ஊரை கடந்து செல்லும் போது பார்த்து கேட்டார்கள், அன்னா யுஹ்யிஹில்லாஹ், அல்லாஹ் இந்த ஊரை எப்படி உயிர்ப்பிப்பான்? அல்லாஹு தாலா அவர்களையே பாடமாக ஆக்கினார். 100 ஆண்டுகள் தூங்குங்கள் என்பதாக. தூங்கி எழுந்திருத்து பார்க்கிறார்கள், ஒன்றும் புரியவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், எவ்வளவு நாள் தூங்கினீர்கள் என்பதாக கணக்கு போட்டு பார்க்கிறார்கள். ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் தூங்கி இருப்பேன் அல்லது பகுதி நாள் தூங்கி இருப்பேன் என்பதாக. அல்லாஹ் கூறினான், இல்லை உசைர், நீங்கள் 100 ஆண்டுகள் தூங்கி இருக்கிறீர்கள். எத்தனை ஆண்டுகள்? 100 ஆண்டுகள். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புரியவில்லை. அல்லாஹ் கூறினான், உங்களுடைய கழுதையை பாருங்கள் என்பதாக. அங்கு பார்த்தால் கழுதையினுடைய எலும்புகள் தான் மிஞ்சி இருக்கின்றன. கழுதை முற்றிலுமாக அழிந்து மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களுக்கு பல அற்புதங்களை காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பேசும் பொழுதே அவர்களுக்கு அற்புதத்தை காட்டிவிட்டான். தடியை போட கூறினான், அவர்களது அக்களுக்குள் கையை வைத்து எடுக்க கூறினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தான். இப்படி பல அற்புதங்கள் இறை தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்ததற்கு 2 காரணங்கள். ஒன்று, அந்த தூதர்களுடைய இறை நம்பிக்கை மேலும் வலுப்பதற்காகவும் வலுவடைவதற்காகவும், சமுதாய மக்கள் அதை பார்த்து படிப்பினை பெறுவதற்காகவும். நாம் இதற்கு முன்பே சொல்லியிருக்கிறோம், நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முந்தைய இறை தூதர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருந்து சற்றே வித்தியாசமானது. முந்தைய இறை தூதர்களுடைய அழைப்புகள், அந்த அழைப்புகள் உண்மை என்பதற்கு அவர்கள் பயன்படுத்தியதே அற்புதங்களை தான். தான் அல்லாஹுடைய தூதர் என்பதற்கும், அல்லாஹுதான் வணங்க தகுதியானவன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் அவர்கள் பயன்படுத்தியது அற்புதங்களை தான். அற்புதங்களை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய அழைப்பு பணிகள் அமைந்திருந்தன. முந்தைய சமுதாய மக்களும் அழைப்பு பணியை இறை தூதர்கள் கொண்டு வந்தபோது அதை பற்றி சிந்திப்பதற்கெல்லாம் அவர்கள் தயாராக இருக்கவில்லை. உடனடியாக அற்புதத்தை காட்டுங்கள், உடனடியாக ஏதாவது செய்து காட்டுங்கள் என்பதாகத்தான் கேட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முற்றிலுமாக இதை வித்தியாசப்படுத்தினான். நீங்கள் அறிவுக்கு அழைப்பு கொடுங்கள், நீங்கள் அறிவுபூர்வமான வாதங்களை முன்வையுங்கள், அல்லாஹுடைய வல்லமைகளை அவர்களுக்கு விளக்கி கூறும் பொருட்டு படைப்புகளை சிந்திக்க கூறி அல்லாஹுவை புரிந்து கொள்ள அவர்களை அழையுங்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பு இருந்தது. அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பொருட்டும், மேலும் கூடுதல் அத்தாட்சிகளை காட்டும் பொருட்டும், மேலும் இந்த சமுதாய மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற தூதர்களை விட அந்தஸ்திலே குறைந்தவர்கள் என்று எண்ணிவிடாமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய பல அற்புதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்போது காட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த அற்புதங்களை கொண்டு இஸ்லாமிய அடிப்படைகளை நிர்ணயிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய நோக்கமாக இருக்கவில்லை. மாறாக அடிப்படைகளை நிர்ணயிப்பது, அடிப்படைகளின் பக்கம் அழைப்பு கொடுப்பது அறிவார்ந்த ஆதாரங்களை கொண்டுதான், குர்ஆனை கொண்டும் நபியினுடைய பிரச்சாரத்தை கொண்டும் தான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிஅராஜுடைய பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு முந்தைய இறை தூதர்களுக்கு கொடுத்த அந்தஸ்துகள் அனைத்தையும் விட மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து தன்னுடைய அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் காட்டுகின்றான். வானத்திற்கு அழைத்துச் செல்லும் பொழுது அல்லாஹுடைய எத்துணை வல்லமைகளை நேரடியாக பார்த்திருப்பார்கள். சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், மலக்குமார்களை பார்த்தார்கள். ஒவ்வொரு வானத்தையும் கடந்து செல்லும் பொழுது எண்ணற்ற அல்லாஹுடைய வல்லமைகளை பார்த்தார்கள். இதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை நம்பிக்கை மேலும் அதிகமானது. அவர்கள் தங்களுடைய அழைப்பு பணியை மேலும் தீவிரப்படுத்தினார்கள். மேராஜிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட காரணங்களிலே மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோர்வடைந்து விடக்கூடாது, அழைப்பு பணியிலே அவர்கள் தீவிரமடைய வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலே இதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். நான் தெரிந்து கொண்டதையெல்லாம் நீங்களும் தெரிந்து கொண்டால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கங்களை நரகங்களை கண்கூடாக பார்த்ததால் அந்த அளவிற்கு எப்போதும் சமுதாயத்தின் மீது கவலை உள்ளவர்களாக, சிந்தனை உள்ளவர்களாக, அதற்காக வேண்டிய எல்லா தியாகங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆன்மீக ஆற்றலை, ஆன்மீக சக்தியை அதிகப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய பல வல்லமைகளை காட்டுவதற்காகவும், அழைப்பு பணியிலே மேலும் அவர்கள் உற்சாகம் அடைவதற்காகவும் இந்த மிஅராஜுடைய பயணத்தை அவர்களுக்கு அமைத்துக் கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இப்போது கூறியது போன்று இந்த முஜிஸ அற்புதங்களை அடிப்படையாக ஆக்கவில்லை. இதற்கு முன்பு மக்கா குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறியிருந்தார்கள், நீங்கள் வானத்திற்கு ஏணி இல்லாமல் ஏறி காட்டுங்கள், நாங்கள் உங்களை பார்க்க வேண்டும், நீங்கள் வானத்திற்கு செல்லுவதாக, சென்று எங்களுக்கு பல விஷயங்களை கேட்டு வாருங்கள், புத்தகங்களை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பதில் கூறும்படி கூறினான், ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, நபி நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பற்றி நான் ஒரு மனித இனத்தைச் சேர்ந்த ஒரு தூதன் தான், நான் ஒரு இறைவனோ அல்லது வானவரோ அல்ல, பல அற்புதங்களை எல்லாம் காட்டுவதற்கு, வானத்தில் ஏறுவதற்கு, நினைத்த நேரத்தில் நினைத்தபடி செய்வதற்கு என்னிடத்தில் இறைவனுடைய ஆற்றல் இல்லை, நான் மனித இனத்தைச் சேர்ந்த ஒரு தூதன் தான். இப்ப இதே சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகு அந்த மக்களை அழைத்து, நீங்கள் என்னை வானத்திற்கு சென்று வரும்படி கூறினீர்களே, இதோ நான் வானத்திற்கு சென்று வந்து விட்டேன், இன்ன அற்புதங்களை பார்த்தேன் என்று சொன்னார்களா? இல்லை. காரணம், அவர்கள் கேட்ட அந்த அற்புதங்கள் நிராகரிக்கப்பட்டு மறுக்கப்பட்டு விட்டன. நான் ஒரு மனித இனத்தைச் சேர்ந்த தூதன், நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அற்புதங்களை கொடுப்பதற்குண்ட ஆற்றல் இடத்துல கிடையாது என்று அந்த செய்தி மறுக்கப்பட்டு விட்டது. அதற்கும் இந்த மேராஜுடைய நிகழ்ச்சிக்கும் இடையிலே எந்த சம்பந்தமும் இல்லை. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு சென்று வந்ததற்கு பிறகு அந்த காஃபிர்களிடத்திலே நீங்கள் கேட்டதற்காகத்தான் அல்லாஹ் என்னை அழைத்துச் சென்றார் என்று கூறவில்லை. மாறாக இந்த மேராஜுடைய அற்புதத்தை தனி ஒரு அல்லாஹுடைய அத்தாட்சியாகவே அந்த மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேராஜுடைய பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விசேஷமான ஒரு கடமையை வழங்கினான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் ஐந்து மாபெரும் கடமைகளிலே ஷஹாதாவிற்கு அடுத்த அந்தஸ்துள்ள தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த மற்ற கடமைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ஜிப்ரீலின் மூலமாக வஹியை கொண்டு கடமையாக்கினான். ஆனால் இந்த தொழுகையை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் பயணத்திலே கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, இது நமக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாகவும் மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தொழுகை இருக்கின்றது, நாம் அல்லாஹுடன் பேசுவதற்கு, அல்லாஹுடன் நெருங்குவதற்கு, மேலும் அல்லாஹுடைய மலக்கூத் என்ற மிக உயர்ந்த வல்லமைகளை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாகும். எப்பொழுது அடியான் மக்களிடமிருந்து சோர்வடைகிறானோ, மக்களிடமிருந்து மன சஞ்சலத்தை உணர்கிறானோ, உடனடியாக அல்லாஹ்விடம் அவன் தொடர்பு கொள்ளும் பொழுது, தொழுகைக்காக அவன் எழுந்து நிற்கும் பொழுது, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடனே அவனுக்கு தொடர்பு ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹ்வுடனே இந்த அடியான் பேசுகின்றான். இந்த உலக படைப்புகளை எல்லாம் விட்டு வேறு ஒரு உலகத்திற்கு அவன் சென்று விடுகின்றான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் விண்வெளி ஒரு பயணமாக இருந்ததோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரசூலுடைய உம்மத்துகளுக்கு ஒரு மிஅராஜாகவே தொழுகையை அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். தொழுகையிலே ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உணர்கிறான், அல்லாஹ்வுடன் பேசுவதை உணர்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது மூமின்களுக்கு, எப்பொழுது அடியான் தொழுகைக்காக நிற்கின்றானோ, யுனாஜி ரப்பஹு, அவன் தனது இறைவனிடத்திலே பேசுகிறான். அவன் ஒவ்வொரு வசனங்களை ஓதும் போதும் அல்லாஹ்விடத்திலே அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இதை யார் உணர முடியும்? இந்த ஒரு வாக்கியத்தை யார் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், யாருக்கு தொழுகையுடன் ஈடுபாடு இருக்கிறதோ, யாருடைய உள்ளங்கள் தொழுகையுடனே நேசம் கொண்டிருக்கிறதோ, தொழ வேண்டும் என்ற ஆர்வத்துடனே துடிப்புடனே இருக்கின்றார்களோ, தொழுகையிலே நிற்பதை கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை உணர்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹு தஆலா நயவஞ்சகத்தன்மையுடைய முனாஃபிக்குகளை பற்றி கூறுகின்றான். குசாலா يُرَاوُونَ النَّاسَ
وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا
நயவஞ்சகத்தன்மையுடையவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள். தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள். وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالًا يُرَعُونَ النَّاسِ மக்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் தொழுவார்கள். வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா வெகு சொற்பமாகத்தான் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அன்பிற்குரியவர்களே, எந்த அளவிற்கு தொழுகையில் நம்முடைய நினைவு அல்லாஹுடன் இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் நாம் இறை நம்பிக்கை உடையவர்கள் என்று பொருள். எந்த அளவிற்கு அல்லாஹுவை தொழுகையிலே மறக்கிறோமோ அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய கல்வியில் உள்ள நயவஞ்சகத்தனத்திற்கு அடையாளமாக அமைந்து விடுகிறது. அல்லாஹு தஆலா தொழுகையிலே அல்லாஹுவை சொற்பமாக நினைப்பதை நிஃபாக்குடைய அடையாளம் என்று சொல்லுகின்றான். பலரை நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் எந்த நினைவிலே தக்பீர் கட்டுகிறார்கள், எந்த நினைவிலே ருக்குஉ சுஜூது செய்கிறார்கள் என்ற எந்த உணர்வும் இருக்காது. அவர்கள் பள்ளிக்கு வந்து தொழுது சென்றிருப்பார்கள். அந்த தொழுகையினுடைய ஏதாவது ஒரு உணர்வுகள் அவர்களிடத்தில் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக பார்க்க முடிவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி பள்ளிக்கு வருவதற்கு முன்பு அவர்களது மனநிலைமை இருந்ததோ அதுபோன்றுதான் பள்ளியை விட்டு அவர்கள் வெளியேறியதற்கு பிறகும் அவர்களுடைய மனநிலைமை இருக்கிறது. அதில் எந்த விதமான தாக்கங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டதாயிட்டார் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக அறிந்தவன். பள்ளிக்கு வருவதற்கு முன்பு என்ன தவறுகளை செய்தார்களோ அதே தவறுகளை சென்று தொடர்கிறார்கள். இன்னும் பலவிதமான தவறுகளை தொடர்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸலா தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை ஒரு மனிதனை மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கிறது, வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டு தடுக்கின்றது என்பதாக யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தொழுகை அப்படி அமைந்திருக்கிறதா? அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், வாக்கிமி ஸலாத லி திக்ரி, மூசா என்னுடைய நினைவு உனக்கு வருவதற்காக நீ தொழுகையை நிலைநிறுத்து. இன்று நாம் அந்த எண்ணத்திலே அந்த அடிப்படையிலே நம்முடைய தொழுகை அமைச்சிருக்கின்றோமா? தொழுகை என்பது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய நினைவை கொண்டு அமைக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு வணக்கம். அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றோம், இது திக்ர். அதற்கு பிறகு சனா ஓதுகின்றோம், அதுவும் திக்ர். குர்ஆன் ஓதுகின்றோம், அதுவும் திக்ர். பிறகு அல்லாஹு அக்பர் என்று ருக்குவிற்கு செல்கின்றோம், அதுவும் திக்ர். அங்கே அல்லாஹுவை சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று புகழ்கிறோம், அதுவும் திக்ர். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்கிறோம், அதுவும் திக்ர். ரப்பனா லகல் ஹம்து ஹம்தன் கசீரா என்று புகழ்கிறோம், அதுவும் திக்ர். இப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் தொழுகையினுடைய அசைவுகளை தவிர அதில் ஓதப்படக்கூடிய எந்த வசனங்களாயினும் சரியே அனைத்தும் அல்லாஹுடைய நினைவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்காக வேண்டி உள்ள வசனங்கள் தான், வாக்கியங்கள் தான். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நாம் எப்படி நம்முடைய மார்க்க விஷயங்கள் பலவற்றிலே அலட்சிய போக்கை கடைபிடிக்கிறோமோ அப்படித்தான் இந்த தொழுகையிலும் குறிப்பாக நம்மிலே பலர் மிகப்பெரிய அலட்சியத்தை காட்டுகின்றார்கள். அதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்னவென்று நீங்கள் கேட்டால், நம்மிலே எத்தனை பேருக்கு தொழுகையிலே ஓதக்கூடிய அன்றாடம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சூராக்கள் அல்லது தஸ்பீஹ் அல்லது அத்தஹியா அல்லது அதனுடைய சலவா அல்லது அதனுடைய துஆ இதனுடைய பொருட்கள் தெரியும் என்பதாக ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஐங்கால தொழுகை, அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை, நமக்கு மிஅராஜாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், நம்முடைய ஆன்மீக ஆற்றலை அல்லாஹ் வளர்ப்பதற்காக வேண்டி ஆக்கியிருக்கின்றான், நம்முடைய ஆன்மீக சிந்தனைகள் நமக்கு மேம்படுவதற்காக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து மன வேதனை அடைந்த போது, நபியே கவலைப்படாதீர்கள், ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இதைவிட மிகப்பெரிய ஒரு உலகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள் என்பதாக மேராஜிற்கு அழைத்துச் சென்றான். அங்கே சென்று அல்லாஹ் நமக்கு இந்த தொழுகையை கொடுத்திருக்கிறான். அதுபோன்றுதான் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நம்பிக்கையாளர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் படக்கூடிய அல்லல் துன்பங்களை பார்த்து கவலைப்படாதீர்கள், நீங்கள் இதை பார்த்து மன சஞ்சலமடையாதீர்கள், துக்கமடையாதீர்கள். உங்களுக்கு என்னுடன் நெருக்கமான வேறொரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்திலே நீங்கள் சஞ்சரியுங்கள், அந்த உலகத்திற்கு நீங்கள் வாருங்கள், என்னுடைய அன்பை உணர்ந்து பாருங்கள், என்னுடைய பாசத்தை எனது நெருக்கத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், எனக்கும் உங்களுக்கும் இடையில் உண்டான உறவை நீங்கள் நினைத்து பாருங்கள், என்னுடனே நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள், நான் உங்களுக்கு பதில் தருவதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய கலாமை இந்த குர்ஆனிலே நமக்கு இந்த தொழுகையிலே நமக்கு ஓதும்படி கூறியிருக்கின்றானே. நாம் அன்றாடம் ஓதக்கூடிய தொழுகையுடைய சூறாக்களிலே எத்துணை சூறாக்களுக்கு அர்த்தம் தெரியும் பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய கைசேதம், எவ்வளவு பெரிய ஒரு கவலைக்குரிய செய்தி. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் இந்த மேராஜாக அமைந்திருக்கும் தொழுகையிலே அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். ஆனால் நம்மிலே பலருக்கு என்ன ஓதுகிறோம் என்பதற்குண்டான அர்த்தமே தெரியாது. இன்னும் எத்தனையோ பலருக்கு சுபஹான ரப்பியல் அஸீம் என்பதற்கு என்ன பொருள் என்று தெரியாது. பலருக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய பொருள் கூட தெரியாது. அதற்கு பிறகு எத்தனை வசனங்கள், எத்தனை தஸ்பீஹ்களை ஓதுகின்றார்கள். அத்தஹையாத், அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு அமர்ந்து ஓதுகின்றோம் அல்லவா அத்தஹையாத், இதனுடைய பொருள் என்ன? இப்படி ஒவ்வொன்றையும் நினைத்து பாருங்கள். இவற்றையெல்லாம் நாம் சீர் செய்யாமல் இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் நாடக்கூடிய நோக்கத்தை நாம் அடைந்துவிட முடியாது. தொழுகை எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக ஆற்றலை வலுப்படுத்தியதோ, அதிகரிக்க செய்ததோ, அதுபோன்று நம்முடைய தொழுகை அமைய வேண்டும் என்றால் அந்த தொழுகையை அதற்குரிய அடிப்படைகளுடனே செய்ய வேண்டும். இன்னும் நாம் மிக ஆழமாக சென்று பார்த்தோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள், பொதுவாக பல இடங்களிலும் நாம் இந்த குறைகளை பார்க்கிறோம். நீங்கள் ஒது செய்யும் போது பார்த்தால் நம்மிலே 99.99% பேருக்கு ஒது செய்வது கூட தெரியவில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒது செய்யக்கூடிய சுன்னதான முறை தெரியவில்லை. பலரை பார்த்திருப்பீர்கள், உதாரணத்திற்கு சிலவற்றை சொல்லுகின்றோம். மஸ்ஹ் செய்வார்கள், கையை தண்ணிக்குள் விடுவார்கள், இப்படி இப்படி என்பதாக செய்வார்கள், இப்படி இப்படி என்பதாக செய்வார்கள். இவர்கள் அது கை தலையில் பட்டிருக்கவும் செய்யாது. அதற்கு பிறகு சிலரை பார்க்கலாம், முகத்தை கழுவார்கள், கைகளை கழுவார்கள், எந்த ஒரு ஒழுக்கத்தை கூட, ஒழுவனுடைய ஒழுக்கத்தை கூட அறியாமலே பல ஆண்டுகளாக இவர்கள் ஒழு செய்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். நனைய வேண்டிய உறுப்புகள் பலர் ஒழு செய்து விட்டு வருவார்கள், அவர்களுடைய கரண்டை கால் அப்படியே நனையாமலே இருக்கும். முகத்தை கழுகும் பொழுது தலையை சேர்த்து கழுவி கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் பார்க்கும் பொழுது, உதாரணத்திற்கு ஒழுவை நாம் குறிப்பிடுகின்றோம், சமுதாயத்திலே இந்த ஒழுவனுடைய சுண்ணத்தை தெரியாத பலர் இருக்கிறார்கள். அல்லாஹுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், ஒவ்வொரு உறுப்புகளையும் எத்தனை முறை கழுக வேண்டும், தலைக்கு எப்படி மஸ்ஹ் செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மஸ்ஹ் செய்தார்கள், இவற்றையெல்லாம் நாம் தெரியாமல் எப்படி நாம் தொழுகையை சீர்படுத்த முடியும் யோசித்து பாருங்கள். ஆளுங்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நல்ல நூல்கள் இருக்கின்றன, வரைபடங்களுடனே விவரிக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றின் மூலமாக அதை தெரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த நம்முடைய அலட்சிய போக்குதான் ஒவ்வொரு நாளும் நம்மை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கிக் கொண்டே போகிறது. ஷைத்தான் அவன் செய்யக்கூடிய பெரிய முயற்சி என்ன, முதலிலே தொழுகாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்வான். அடுத்து தொழுகைக்கு வந்தாலும் அந்த தொழுகை முழுமையான நிபந்தனைகளுடனே நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு தடை செய்வான். காரணம், குறைவுள்ள தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த ஒரு அடியான் மறதியான எண்ணங்களுடனே அலட்சியமாக தொழுகின்றானோ அவனுடைய தொழுகை அவனுடைய முகத்திலேயே தூக்கி எறியப்பட்டு விடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிலர் தொழுகிறார்கள், அவர்களுக்கு 10 1/10 கிடைக்கிறது, சிலருக்கு 9 1/9, சிலருக்கு 8 1/1, சிலருக்கு எதுவுமே கிடைப்பது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நேரங்களை எல்லாம் நாம் செலவு செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை எதிர்பார்த்து தொழுகிறோமே, இந்த தொழுகையை நாம் பாழாக்கி சென்றால் நாளை மறுமையில எப்படி வெற்றி அடைய முடியும்? முதல் கேள்வி தொழுகைதான். தொழுகை சரியாக இருந்தால் எல்லா அமல்களும் சரியாகிவிடும். அன்பிற்குரியவர்களே, இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும். இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். நம்முடைய சமுதாயத்திலே தொழுகையின்றி வயது வந்த எந்த ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், 7 வயதுடைய உங்களுடைய பிள்ளைகளை, 7 வயதுடைய உங்களுடைய பிள்ளைகளை தொழும்படி கட்டளையிடுங்கள், 10 வயதிலே அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்து தொழ வையுங்கள். யார் ஒருவர் தொழவில்லையோ அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். மார்க் அறிஞர்களுடைய மிக ஆணித்தரமான தீர்ப்பு என்ன தெரியுமா? ஒரு யஹூதி, ஒரு நஸ்ராணி, அவர் அறுத்த பிராணியை சாப்பிடலாம், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். ஆனால் அதே சமயத்திலே தன்னை முஸ்லீம் என்று சொல்பவர் தொழவில்லை என்றால் அவர் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் அவருடைய பிராணியை சாப்பிடக்கூடாது, அவருடைய அவர் அறுத்த பிராணியை சாப்பிடக்கூடாது. யார் ஒருவர் தொழுகை இல்லாமல் இருக்கிறாரோ அவரை முஸ்லிம்களுடைய கபிரஸ்தானிலே அடக்கம் பண்ணக்கூடாது, அவருக்கு ஜனாதா தொழுகை நடத்தக்கூடாது, அவருக்கு தொழக்கூடிய ஒரு முஸ்லிமான பெண்ணை மனமுடித்து வைக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், எப்படிப்பட்ட கடுமையான சட்டங்கள்! அல்லாஹு தஆலா ஒருவருடைய இஸ்லாமை அங்கீகரிப்பதற்குண்டான அடிப்படை காரணங்களிலே ஷஹாதாவை ஆக்கியிருப்பது போன்று தொழுகையும் ஆக்கியிருக்கிறான். தொழுகையின்றி ஒருவரை முஸ்லீமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை, சாட்சி சொல்ல சொன்னார்கள். தொழுகிறாரா அவர் ஈமானுடையவர் என்பதாக. ஆகவே இந்த விஷயத்தில் அன்பிற்குரியவர்களே, நாம் கூடுதல் கவனத்தை எடுத்து நம்முடைய சமுதாயத்திலே வயது வந்த எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தொழுகை இல்லாமல் இருக்கும் நிலையை நாம் பாதுகாக்க வேண்டும். முழுமையாக ஆண்கள் பெண்களிடத்திலே 100% இந்த தொழுகை என்ற கடமை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வணக்க வழிபாடு முழுமையாக வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்று பயணத்திலே ஒரு சம்பவத்தை கூறினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மாதங்களிலேயே அடுத்து மனம் முடித்தார்கள். யாரை மனம் முடித்தார்கள்? யாரை? சரியா சொல்றது? பின்னாடி உள்ளவங்கள்ட்ட இருந்து கேட்போமா? யாரோ மனம் முடிச்சாங்க, பின்னாடி உள்ளவங்க யாராவது சொல்லுங்களேன். அது முபாரக் நானால தப்பா சொல்றாங்க, நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. இப்ப யாரை மனம் முடித்தார்கள்? கரெக்ட், அல்ஹம்துலில்லா. யார்? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இதிலே பல படிப்பினைகள் இருக்கின்றன, அவற்றில் சிலவற்றை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நன்றாக பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவியார் நம்முடைய அன்னை மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கும் உரிய கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில் உண்டான உறவு எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பரிசுத்தமான கண்ணியமிக்க பாசம் நிறைந்த உறவாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை நினைத்து வருந்தினார்கள், கவலைப்பட்டார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை கதீஜாவிற்கும் இடையில உண்டான உறவு அமைந்திருந்தது. கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இறந்துவிட்ட எனது மனைவியுடைய அந்த நினைவிலேயே நான் இருந்து விடுவேன், மறுமணம் செய்து கொள்ளாமல் என்று இருந்தார்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்று நம்மிலே மிகப்பெரிய மோசமான கலாச்சாரங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இது போன்ற குஃப்ரான கலாச்சாரம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நன்றாக ஒன்றை கேட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் எந்த ஒன்றை மார்க்கமாக நமக்கு அனுமதித்திருக்கிறானோ, கடமையாக்கி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அல்லாஹ் எந்த ஒன்றை நமக்கு மார்க்கமாக அனுமதித்திருக்கிறானோ அந்த ஒன்றை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தால் அவர் அல்லாஹுவை ரப்பாக பொருந்தி கொள்ளவில்லை என்று அர்த்தம். அடுத்து வாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை கதீஜாவுடைய மரணத்திற்கு பிறகு சில மாதங்களிலேயே அன்னை சவுதாவை மரணம் செய்ய மனம் முடிக்கின்றார்கள். இன்று நம்முடைய சமுதாயத்திலே எப்படிப்பட்ட பல தீய பேச்சுகளை கேட்கிறோம் என்று சொன்னால், ஒரு ஆடவர் தன்னுடைய மனைவி இறந்துவிட்டு சில மாதங்கள் கழித்தோ சில வாரங்கள் கழித்தோ அல்லது சில ஆண்டுகள் கழித்தோ அவர் மறுமணம் செய்தால் மக்கள் அவரை எந்த பார்வையிலே பார்க்கிறார்கள்? அதிலும் குறிப்பாக 40 அல்லது 50 வயதை தாண்டியவர்கள் மறுமணம் முடித்தால் மனைவி இறந்ததற்கு பிறகு அவரை எந்தெந்த இடிச்சொற்களை கொண்டெல்லாம், ஆபாசமான வார்த்தைகளை கொண்டெல்லாம் நம்முடைய சமுதாயம் பேசுகின்றார்களே, இவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தா அல்லது யஹூதி நசரானிகளுடைய உம்மத்தா என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வு அக்பர். ஒருவன் ஆசைக்காக வேண்டியும் அவனுடைய இச்சைக்காக வேண்டியும் மனம் முடிக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய அதுதான் அவனுக்கு குறிக்கோள் என்று, அவனுடைய திருமணத்திற்கு அதுதான் குறிக்கோள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயதிற்கு மேலே எந்த ஆசை எந்த இச்சையை கொண்டு மனம் முடிக்கின்றார்கள்? அல்லாஹு தஆலா பரிசுத்தமாக நமக்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய இந்த திருமணத்திற்கு பிறகு பல நுட்பங்கள் பல காரணங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே மனைவி இறந்ததற்கு பிறகு அந்த ஆண்களும் மனம் முடித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய கணவன்மார்கள் இறந்ததற்கு பிறகு அந்த பெண்களும் மனம் முடித்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த பொழுது அவர்களுடைய சஹாபாக்களுடைய மனைவிமார்களிலே ஒருவர் கர்ப்பமாக இருந்தார். திடீரென்று அவருடைய கணவர் இறந்து விட்டார். ஏதோ ஒரு சில உடல் நலக்குறைவால் இறந்து விடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய பல சலுகைகளை, பல இலகுவலை, இலேசான சட்டங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். கர்ப்பமுற்ற பெண்ணுக்கு மிக இலகுவான சட்டத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தியவற்றிலே ஒன்று என்னவென்றால், கணவன் இறந்ததற்கு பிறகு அவள் தனது கர்ப்பத்தை ஈந்தெடுத்து விட்டால், குழந்தை பெற்றெடுத்து விட்டால், உடனடியாக அவளுடைய கர்ப்பம் முடிந்து விடுகிறது. உடனடியாக அவளுடைய இதா முடிந்து விடுகிறது. சாரி, மன்னிக்கணும், அவளுடைய இதா முடிவடைந்து விடுகிறது. அவள் விரும்பியவரை மனம் முடித்துக் கொள்ளலாம். இந்த சஹாபி பெண்மணி என்ன செய்கிறார்கள், குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அன்றைய மாலையிலேயே தங்களை அலங்கரித்துக் கொண்டு தங்களை மனம் முடிப்பதற்கு யார் விரும்புகிறார்கள் என்று செய்தி அனுப்புகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கமான தோழர்களிலே ஒருவர், அந்த பெண்ணுக்கும் நெருக்கமான ஒருவர், அவர் வந்து சொல்கின்றார், என்ன, உனது கணவன் இறந்தவுடனேயே நீ மனம் முடித்துக் கொள்வதற்கு தயாராகி விட்டாயா? உன்னுடைய 4 மாதம் 10 நாட்கள் இதான் இன்னும் முடியவில்லையே. நீ எப்படி நீ இந்த இப்படி உன்னை அலங்கரித்துக் கொள்ளலாம்? நான் நபியிடத்தில் சென்று முறையிடுகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். அவர் அந்த பெண் சொல்லுகின்றார்கள், தோழரே, கர்ப்பமுள்ள பெண்ணுக்குள்ள இதா தெரியுமா? கணவன் இறந்து விட்டால், அவள் குழந்தை பெற்றெடுத்து விட்டாலே இதா முடிவடைந்து விடுகிறது என்பதாக சொல்லுகின்றார்கள். உடனே அந்த தோழர் செல்வதற்கு முன்பதாகவே இந்த பெண்மணி ரசூலுல்லாவிடத்தில் செல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது கணவர் இறந்து விட்டார், நான் காலையில குழந்தை பெற்றெடுத்து விட்டேன், என்னை திருமணம் முடித்துக் கொள்ள ஆசைப்படக்கூடிய ஆடவர்களுக்காக நான் என்னை அலங்கரித்துக் கொண்டேன், அவர்கள் என்னை பேச வருவதற்காக நான் தயாராக இருக்கிறேன், இதில் என்ன குற்றம் இருக்கிறது? இதோ உங்களுடைய தோழர் என்னை குற்றம் சொல்கின்றார், 4 மாதங்கள் 10 நாள் நான் இதா இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்ணே நீ செய்தது சரி, அது முறை என்பதாக சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். யார் உன்னை பெண் பேச வருகிறார்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் என்று விசாரித்து அதற்கும் ஆலோசனை தருகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய சமுதாயத்திலே இப்படி நடந்தால் அந்த பெண்ணை பற்றி நம்முடைய சமுதாய மக்கள் எப்படி பேசுவார்கள் யோசித்து பாருங்கள். இந்த சமுதாயம் அங்கீகரிக்க தயாரா? இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள தயாரா? அப்ப இது யாருடைய சமுதாயம்? முஹம்மதுடைய சமுதாயமா? இந்த குர்ஆனுடைய சமுதாயமா? ரிசாலத்துடைய சமுதாயமா? அல்லாஹ் கைர் உம்மத் என்று கொடுக்கப்பட்ட சமுதாயமா இது? கணவனின் மீது ஆசை இல்லை, கணவன் எப்போது சாவ வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவள், ஆணாசை பிடித்தவள், இச்சை நிறந்தவள், இவளுக்கு இதற்கு முன்பே பல தொடர்புகள் இருந்திருக்கலாம். எப்படியெல்லாம் அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு குற்றமற்ற பெண்களையும் பரிசுத்தமான ஆண்களையும் இந்த சமுதாயம் வார்த்தைகளை கொண்டு கீறி கிழித்து தீங்குகிறது பாருங்கள். கேவலம் அல்லாஹ்வுக்கு தான். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய இந்த வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்ற தைரியமா, துணிச்சலா? பலரின் வாயிலால் கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னும் நனைந்த மண்கூட காயவில்லை. மனைவி அடக்கம் செய்துவிட்டு வந்த அந்த மண் கூட காயவில்லை, அதற்குள் இவனுக்கு பெண்ணாசை பிடித்து விட்டது. சுப்ஹானல்லாஹ் ரப்பிலாலமீன். இவருக்கு சில குழந்தைகள் இருப்பார்கள், இவர்களை யார் பராமரித்துக் கொள்வார்கள்? இவருக்கென்று எத்தனை தேவைகள் இருக்கலாம்? இவருக்கு உடல் முடியாமல் இருக்கலாம், இவருக்கு துணி துவைத்துக் கொடுப்பதற்கு, இவருடைய பொருள்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஒரு மனைவியினுடைய ஸ்தானத்தை, ஒரு மனைவி கணவனுக்கு நெருக்கமாக இருந்து செய்யக்கூடிய உதவியை எந்த ஒரு பெண்ணாலும் செய்ய முடியாது, அவள் தாயாக இருந்தாலும் சரி. ஒரு வயதிற்குத்தான் தாய் நெருக்கமாக இருக்க முடியும் மகனுடனே, அதற்கு மேல் ஒரு தாய் நெருக்கத்தை காட்ட முடியாது. வயது வந்த காலத்திலே குறிப்பாக மனைவியுடைய தேவை அதிகம். வாலிப காலத்திலே மனைவியுடைய தேவை இருப்பதை விட வயோதிக காலத்திலே ஒரு மனைவியுடைய தேவை அதிகம். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு ஜினாவை ஹராமாக்கி இருக்கிறான். ஜினாவுடைய வெறுப்பை தான் உள்ளத்திலே ஊட்டி இருக்கின்றானே தவிர நிக்காஹுடைய வெறுப்பை அல்ல. அது எந்த வயதில் நீங்கள் செய்தாலும் சரி, எந்த வயதில் நீங்கள் செய்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே 50-60 வயது அடைந்த பெண்கள் தங்களுடைய கணவனை இழந்த போது மறுமணம் செய்திருக்கிறார்கள். ஒரு பெண் கணவனிடம் தன்னுடைய தேவைகளை, அந்தரங்க தேவைகளை, அந்தரங்க நிர்பந்தங்களை வெளிப்படுத்துவது போன்று எந்த ஆணிடத்திலும் வெளிப்படுத்த முடியாது. எப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு அவசியமான தேவைகள் இருக்கும், யாருக்கு என்ன தேவை என்பது அவர்களுக்கு தான் தெரியும். ஒரு பெண் கணவன் இறந்ததற்கு பிறகு பாருங்கள், திருமண மனுமணம் முடித்துக் கொள்ளாத காரணத்தால் எப்படிப்பட்ட ஹராம் தடுக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறாள். ஆனால் ஹலாலை செய்து கொண்டு அவள் தன்னுடைய காரியங்களை ஹலாலான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த சமுதாயம் அனுமதிப்பது கிடையாது. பல இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம், வயது வந்த பெண்கள், வயது குறைந்த பெண்கள் இறந்து விடுகிறார்கள், அவர்களுக்கு சிறிய குழந்தைகள். இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, தங்களுடைய குழந்தைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தன்னுடைய தந்தையின் சகோதரர்கள் அவர்களுடைய மகன்களுடைய உதவிகளை நாடுகின்றார்கள் இல்லையா, அல்லது தனது கணவனுடைய சகோதரர்களுடைய உறவுகளை நாடுகின்றார்கள், அல்லது தங்களது அண்டை வீட்டாருடைய உறவுகளை நாடுகின்றார்கள், அல்லது தங்களுக்கு தங்களுடைய உறவினர்களில் பலருடைய உறவுகளை உதவிகளை நாடுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமான பெண் ஒரு அந்நிய ஆணுடனே தனித்திருப்பது, அவருடனே பயணம் செய்வது அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு குற்றம், அல்லாஹ் தடுத்த ஒரு குற்றம். கணவனுடைய சகோதரனாக இருக்கட்டும், அல்லது தனது சாச்சா மகனாக இருக்கட்டும், அல்லது தனது சாட்சியினுடைய மகனாக இருக்கட்டும், தனது சிறிய தாயினுடைய மகனாக இருக்கட்டும், அவனிடத்திலே உறவாடுவது, அவனிடத்திலே பேசுவது, அவனுடனே வெளியே செல்லுவது இந்த மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு குற்றம். ஆனால் அதை செய்வதற்கு இந்த சமுதாயம் ஒத்துக்கொள்ளும், அதை செய்வதற்கு இந்த சமுதாயம் ஒத்துக்கொள்ளும். போகலாம், காரில ரெண்டு பேரும் ஒன்றாக போகலாம், பைக்கில ஒன்றாக போகலாம், வெளியூருக்கு அழைத்து செல்லலாம், மெடிக்கலுக்கு அழைத்து செல்லலாம், இதற்கெல்லாம் இந்த சமுதாயம் ஒத்துக்கொள்ளும். ஹராமை செய்வதற்கு அல்லாஹ் அனுமதித்த ஒரு ஹலாலை, தனக்கென ஒரு கணவனை அல்லாஹ் அனுமதித்த முறையிலே ஒரு பெண் தேர்ந்தெடுப்பதை அல்லாஹ் அக்பர், இந்த சமுதாயம் வார்த்தைகளை கொண்டு கீறி கிழிக்கிறது அந்த பெண்ணை. இன்னும் எந்த அளவுக்கு என்றால், ஒரு பெண் தனது கணவனுக்கு விசுவாசம் உள்ளவன் என்றால் அந்த கணவன் இறந்ததற்கு பிறகு அவள் விதவையாக இருந்து வாழ்க்கை கழிப்பதே அந்த பெண் கணவனுக்கு விசுவாசமாக இருக்கிறாள் என்பதற்கு இலக்கணமாக இந்த சமுதாயம் ஆக்கிக் கொண்டிருக்கிறது. இது யாரிடத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்ட காப்பு கலாச்சாரம்? அது யூதர்கள், நசாராக்கள், மஜூசிகள், முஷ்ரிக்கிடத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட கலாச்சாரம். நபி சொல்லாலும் நபி சொல்லாலும் அவருடைய தோழர்களுடைய மனைவிமார்களை விடவா நேசித்தார்கள் தங்களது கணவன்மார்களை நம்முடைய பெண்கள். அப்படி நேசிக்கலாம், நேசிப்பதற்கு அளவு இருக்கிறதா? அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வரைமுறை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதிலே நாம் மிகப்பெரிய கவனத்தை செலுத்த வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்துடைய மிகச்சிறந்த குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே நெருக்கமாக இருந்த தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்துல்லா நீ குர்ஆன் ஓத நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அலைக யுன்ஸல் குர்ஆன், உங்கள் மீது குர்ஆன் இறக்கப்படுகிறது, நான் ஓத வேண்டுமா உங்கள் மீது? சுப்ஹானல்லாஹ், இல்லை அப்துல்லா, ஓதுங்கள் ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும். மிக இறையச்சமுள்ள தோழர், அல்லாஹ்வுடைய நினைவிலேயே தங்களுடைய காலத்தை கழித்தவர்கள், போர் ஜிஹாத், மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, பிரச்சாரங்கள் செய்வது, கஷ்டத்திலும் துன்பத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பது, இதுவே அவர்களுடைய வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய வயோதிகத்திலே, என்னுடைய வயோதிகத்திலே எனது மனைவி மரணித்து விட்டால், வயோதிகத்திலிருந்து வார்த்தையை சொல்கின்றார்கள், எனது மனைவி இறந்து விட்டால் நானும் இறப்பதற்கு இன்னும் சரியாக 10 நாட்கள் தான் இருக்கின்றன என்று தேதியும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. உதாரணத்திற்கு, இந்த நேரத்திலும் நான் மற்றொரு மனம் முடித்துக் கொள்வேன், எனது நப்சின் மீது நான் பயப்படுகிறேன், அது என்னை வழிகெடுத்து விடக்கூடாது என்பதற்காக, எனது நப்சை நான் பயப்படுகிறேன், என்னை இச்சையில் தள்ளி எனது ஈமானை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக, இரண்டாவது நான் தனித்தவனாக அல்லாஹுவை சந்திப்பதை வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜோடியாக இருப்பதை வெட்கப்படுகிறேன், சந்தோஷப்படுகின்றான். தனித்தனியாக திருமணம் ஆகாத நிலையிலே, மனைவி இல்லாத நிலையிலே நான் மரணிப்பதை வெட்கப்படுகிறேன். அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு அன்பிற்குரியவர்களே, முதலாவது மிகப்பெரிய படிப்பினை நாம் எதை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான திருமணத்தை யார் முடிக்கின்றார்களோ அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அதற்குண்டான ஆதரவுகளை நாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச நடைமுறை இது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கின்றார்கள், அவர்களுக்கு அடுத்து உடனடியாக அவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவை முடிக்கின்றார்கள். இப்போது நாம் எந்த வார்த்தையை சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜாவை வெறுத்துக் கொண்டிருந்தார்கள், எனவேதான் அவர்கள் முடித்து மரணித்த உடனே உடனடியாக இன்னொரு பெண்ணை தேடினார்கள் என்று சொல்வீர்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண்களின் மீது இருந்த இச்சையின் காரணமாக பெண்களை தேடினார்கள் என்று சொல்வீர்களா? அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ் படைத்த இயற்கை, இது செய்தாக வேண்டும். ஒவ்வொரு ஆணுக்கும் இது தேவை. அடுத்த படிப்பினைக்கு வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவை எப்படி மனம் முடிக்கின்றார்கள், ஏன் மனம் முடிக்கின்றார்கள்? பல காரணங்களிலே, முக்கியமான காரணங்களிலே ஒன்று என்னவென்றால், சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களிலே ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிலே ஆரம்பமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் பல துன்பங்களை சந்தித்தார்கள், கஷ்டங்களை சந்தித்தார்கள், சோதனைகளை எதிர்கொண்டார்கள். அவர்களில் இவர்களும் ஒருவர். இவர்களுடைய குடும்பத்தார்கள் இவர்களை தொந்தரவுபடுத்தினார்கள், அடித்தார்கள், கடுமையான கஷ்டங்களுக்கு நெருக்கடிக்கு ஆளாக்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சௌதா, நீ உம்முடைய கணவனார் சக்ரான் இப்னு அமருடனே நீங்கள் ஹபஷாவிற்கு ஓடிவிடுங்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிர்பந்தத்தை பார்த்து அனுமதி கொடுக்கின்றார்கள். இருவர்களும் ஹிஜ்ரா சென்று விடுகின்றார்கள். பிறகு கடைசி காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் ஹிஜ்ரா சென்றவர்கள் சிலர் மீண்டும் வந்து விடுகின்றார்கள். அப்படி வந்தவர்களிலே அன்னை சௌதாவும் அவர்களுடைய கணவனாரும். ஆனால் எதிர்பாராவிதமாக அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வந்த இடத்திலே உடனடியாக அவர்களுடைய கணவனார் இறந்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களிலே ஒருவர், ஆரம்பமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களிலே ஒருவர் இறந்து விடுகின்றார்கள். என்ன செய்ய முடியும் இப்போது? இந்த பெண்ணை நிரக்தியாக விட்டுவிட்டால் இவருடைய குடும்பத்தார்கள் இந்த பெண்ணை அடித்தே கொன்று விடுவார்கள், தொந்தரவு செய்து தொலைத்து விடுவார்கள். இந்த பெண் சோதனை தாங்க முடியாமல் ஒரு கால் இஸ்லாமை விட்டு திரும்பவும் வாய்ப்பிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதாவின் மீது இரக்கம் காட்டினார்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய அழகுடையவர்களோ அல்லது உடல் வாகுடையவர்களோ அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துவிட்ட தங்களுடைய தோழருக்கு செய்ய வேண்டிய கடமையாக உணர்ந்தார்கள் அன்னை சௌதாவை மனமுடிப்பதை. அன்னை சௌதாவுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஆதரவாக உணர்ந்தார்கள் அவர்களை மனம் முடிப்பதை. அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா, அதற்கு தான் செய்யக்கூடிய பிரதி உபகாரமாக நினைத்தார்கள் அன்னை சௌதாவை மனம் முடிப்பதை. இந்த சமுதாயத்திற்கு இப்படி ஒரு வழிமுறையை நடத்தி காட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அல்லாஹ்வுக்கு இன்று நம்மில யாராவது அவருடைய நண்பர் இறந்து விட்டதற்கு பிறகு அவருடைய மனைவியை திருமணம், அவருடைய மனைவியை பெண்பேசி மனம் முடித்துக் கொண்டால் இந்த சமுதாயம் எதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட தீய வார்த்தைகளை அள்ளி வீசுவதற்கு இந்த சமுதாயம் காத்துக் கொண்டிருக்கும் வரிசையிலே. அல்லாஹு இவர்களிடத்திலே செய்தித்தாள்களும் தொலைக்காட்சிகளும் இருந்தால் இதற்காக வேண்டிய பல நாள்களை ஒதுக்கி செய்து விடுவார்கள். அல்லாஹு அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துவிட்ட தனது நண்பருக்கு செய்யக்கூடிய கடமை என்று உணர்கிறார்கள். ஆதரவற்று இருக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு வாழ்க்கை கொடுப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்துக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட பண்பு பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெருந்தன்மை பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் பலதார மனத்தை அனுமதிக்கிறது, அவசியமாக்குகிறது, ஆர்வமூட்டுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்பு இப்படி எத்தனையோ பல நன்மைகள், முதல் காரணங்கள், அடிப்படைகள், பண்புகள், ஒழுக்கங்கள் அங்கே இருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அழைப்பு பணியிலே உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கிறதோ அல்லது ஆழமான தொடர்பு இருக்கிறதோ அல்லாஹ் அறிந்தவன். நாம் பல இடங்களிலே அழைப்பு பணி செய்யும் பொழுது பெண்கள் இஸ்லாமிற்கு வருவதற்கு தடையாக இருப்பதற்கு காரணம் முஸ்லிம்களிடத்தில் இந்த விடப்பட்ட சுன்னத்துடைய முறைதான், இந்த சுன்னத்து தான் காரணம். முஸ்லிம்கள் கைவிட்ட இந்த சுன்னா தான் காரணம். முஸ்லிம்கள் தங்களுடைய திருமணத்தை மாற்றார்களுடைய முறையிலே ஆக்கிக் கொண்டார்களே, அதுதான் காரணம். தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பெண்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பெண்கள் தாழ்த்தப்பட்ட இனம் என்று அவர்கள் கருதுகின்றார்களே, அதிலிருந்து இஸ்லாமிற்கு வந்த பெண்களிலே பலர் மீண்டும் முர்த்ததாகிவிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? உங்களுடைய ஆண்கள் எல்லாம் யாரிடத்தில் வசதி இருக்கிறதோ வரதட்சணை வாங்கிக் கொண்டுதான் மனம் முடிக்கின்றார்கள், அல்லது நிறங்களை பார்த்துத்தான் மனம் முடிக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, நிர்பந்திக்கப்பட்ட அவர்களுடைய பெற்றோர்களால் மீண்டும் தள்ளப்படுகின்றார்கள் காஃபிர்களை மனம் முடித்துக் கொள்வதற்கு. தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களிலே இந்த நிகழ்ச்சிகள் பரவலாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? இந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய திருமண முறை. நான் எனது உறவு பெண்ணை தான் மனமுடித்துக் கொள்வேன், அல்லது எனது பெண்ணை, எனது மகனை எனது உறவுக்காரர்களுக்கு தான் மனமுடித்துக் கொடுப்பேன், அல்லது என் ஊராளர்களுக்கு தான் மனமுடித்துக் கொடுப்பேன், அல்லது பரம்பரை முஸ்லிமுக்கு தான் மனமுடித்துக் கொடுப்பேன். அன்பிற்குரியவர்களே, புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் தாழ்வான பார்வைக்கு தகுதி உடையவர்கள் என்றால், கேவலமாக மதிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் சஹாபாக்களை எந்த கண்ணோட்டத்தை கொண்டு பார்க்கிறீர்கள்? அபூபக்கரையும் உமரையும் எந்த பார்வையுடனே பார்க்கிறீர்கள்? அவர்கள் யார்? பரம்பரை முஸ்லிம்களா? பல தலைமுறைகளாக இஸ்லாமை ஏற்று வந்தவர்களா? உமர் சொல்கின்றார்கள், ரதியல்லாஹு அன்ஹு, எனது அறியாமை பற்றி நான் கவலைப்படுகிறேன், அழுகிறேன், சிரிப்பு வருகிறது எனக்கு. ஒரு பலகையின் மூலமாக ஒரு சிறையை செய்து கொள்வேன், பசி ஏற்பட்டால் கடித்து அதை துப்பி விடுவேன், எனக்கு வணங்குவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மண்ணை குமித்து ஆட்டுடைய பாலை கறந்து அந்த மண்ணின் மீது தெளித்துவிட்டு அந்த மண்ணை கும்பிடுவேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படிப்பட்ட அறியாமையிலிருந்து வந்தவர்கள் தான், அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருவர் புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு எந்த அளவிற்கு நாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும், அவரை நமது சமூகத்தில் இணைக்க வேண்டும். இன்று மக்களை பார்க்கிறோம் கேவலமாக மௌலா இஸ்லாம். நிறைய பேர் சொல்வாங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர், ஒரு பார்வையோட ஒரு இலக்காரமா, அவங்க எல்லாம் புதுசா அப்பதான் வந்தவங்க. நம்மை விட பல முறை பல பல அந்தஸ்துகளால் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? தென் மாவட்டங்களிலே ஒரு கிராமத்திற்கு சென்றோம். அந்த கிராமத்திலே ஏறக்குறைய 50 மேற்பட்ட விவசாயிகள் இஸ்லாமை ஏற்றார்கள். அவர்களுடைய உருவங்கள் இருக்கிறதே, அல்லாஹ் அக்பர், சஹாபாக்களுடைய உருவங்களை பற்றி நாம் படிக்கும் வரலாற்றில் எப்படி படிக்கிறோமோ அப்படியே காட்சி அளிக்கிறது. ஒவ்வொருத்தருடைய தாடியும் நெஞ்சின் மீது படர்ந்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்வதற்கு முன்பதாக விவசாயத்தை விட்டுவிட்டு பள்ளியில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை அவர்களுடைய விவசாயத்தை நிறுத்திவிட்டு 10 ஜும்மா தொழுகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உண்மையான முஸ்லிம்களா, அல்லது காலம் காலமாக நாங்கள் முஸ்லிம் பரம்பரையிலே பிறந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இஸ்லாமிய உருவங்களையும் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் மாற்றிக்கொண்டு இஸ்லாமை புறம் தொள்ளிக் கொண்டு வாழக்கூடிய நம்முடைய சமூகத்தவர்கள் சிறந்தவர்களா? யோசித்து பாருங்கள். இரண்டாவது, இந்த பலதார மனம் சமுதாயத்திலே ஆதரிக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்குண்டான காரணங்களில் இதுவும் ஒன்று. இப்படி புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் யாருக்கு மனம் முடித்துக் கொடுக்க வேண்டும்? அப்படி அவர்களுக்கு இஸ்லாமை யார் கற்றுக் கொடுக்க முடியும்? அவரை போன்று புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆணாலோ பெண்ணாலோ கற்றுக் கொடுக்க முடியுமா? அல்லது இந்த இஸ்லாமிலேயே நீண்ட காலமாக இருந்து மார்க்கத்தை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டவர்களால் கற்றுக் கொடுக்க முடியுமா? இன்று ஒவ்வொரு ஆண்களும் ஒரு பெண்ணை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதால், அல்லது ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் என்னுடைய கணவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அவர்கள் கொண்டாடுவதால், இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்த இஸ்லாமிற்கு வரக்கூடிய, அல்லது இந்த இஸ்லாமிலே விதவையாக இருக்கக்கூடிய, அனாதையாக இருக்கக்கூடிய எத்துணை பெண்களின் மீது துரோகம் செய்கின்றார்கள், யோசித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இயற்கையாக ரோஷம் இருக்கத்தான் செய்யும், ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும், ஒரு மனதிலே ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதை அல்லாஹ்விற்காக நீங்கள் தாங்கிக் கொள்ளும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கப்படுகின்றீர்கள். அந்த சோதனையை நீங்கள் பொறுத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உதவியை தருகின்றான். இன்பத்தையோ துன்பத்தையோ அல்லாஹ்விற்காக தாங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பெரிய வசதிகளிலே வாழ்ந்தார்களா? நாள்கணக்கில் அவர்கள் பட்டினியாக கிடந்தார்கள், தங்களது மனைவிகள் அவர்களது மனைவிகள் பட்டினியாக கிடந்தார்கள். அல்லாஹ்வுக்கு பர யோசித்து பாருங்கள். இந்த நாடோ எந்த நாடு என்று கிடையாது, எல்லா காலத்திலும் இஸ்லாம் முஸ்லிம்களுடைய நிலைமை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சோதனைகளிலே நாம் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உண்மையாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பல சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பலவிதமான துன்பங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். துன்பங்களை நாம தேடிச் செல்லக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. ஆனால் அந்த துன்பங்கள் வரும் பொழுது, அந்த கஷ்டங்கள் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விருப்பமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமணம் செய்து கொள்வதற்கு? இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்த போது அதற்கு ஆதரவு தந்தார்கள், சகித்துக் கொண்டார்கள். பெண்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும், எந்த ஒரு பெண்ணுக்கும் இயற்கையாக மனம் ஈடுகொடுக்காது. ஆனால் தனக்கு விருப்பமற்ற ஒன்றை அல்லாஹிற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கணவன் செய்யும் பொழுது அவனுக்கு துணை நிற்கக்கூடியவள் தான் ஒரு முஸ்லிமான பெண். அல்லாஹுவை பொருந்தி புரிந்து கொண்டவள், மறுமையை புரிந்து கொண்டவள், சொர்க்கம் நரகத்தை புரிந்து கொண்டவள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற திருமணங்களை நாம் கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடித்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை விட்டு செல்கின்றார்கள். நாம் ஒரு பெண்ணுக்கு உதவக்கூடிய மிகச்சிறந்த உதவிகளிலே ஒன்று, அவள் நிரக்தியாக ஆகும் பொழுது, அவள் கணவனை இழக்கும் பொழுது அவளுக்கு தகுந்த கணவனை தேர்ந்தெடுத்துக் கொடுப்பது. நமக்கு வாய்ப்பு இருந்தால், நமக்கு சக்தி இருந்தால், அதற்குண்டான சூழ்நிலைகள் இருந்தால் அவளை நாமே மனமுடித்துக் கொள்வது மிகச்சிறந்தது என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுன்னத்தை நிறைவேற்றும் பொழுது எத்தனையோ நன்மைகள் இந்த சமுதாயத்திலே மீண்டும் எழுத்தெழுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து இது போன்ற சுன்னத்துகளிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். குறைந்தபட்சம் யாராவது அப்படி செய்யும் பொழுது அவர்களை ஏசுவதை விட்டாவது உங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொண்டு மறுமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தவறான புனைப்பெயர்களை கூறி, அவர்களுக்கு இழிவான பெயர்களை கூறி உங்களுடைய மறுமைகளை நாசமாக்கிக் கொள்வதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வரலாற்று நிகழ்வு முறை உண்டான படிப்பினைகளை துடன் நிறுத்திக் கொள்கிறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்திற்கு பிறகு அழைப்பு பணியை ஹிஜ்ரா வரை எப்படி தொடர்ந்தார்கள் என்று நாளை பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.